ஓம் சாந்தி. 7/10/2014 காலைமுரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவராக இருக்கும் பயிற்சி செய்யுங்கள். இந்த பயிற்சினால்தான் நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆக முடியும். கேள்வி: என்ன ஒரு ஞானத்தின் காரணமாக குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்கள்? பதில்: இந்த நாடகம் மிகவுமே அதிசயமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒவ்வொரு நடிகரின் அழியாத பாகம் பொருந்தியுள்ளது என்ற ஞானம் உங்களுக்கு கிடைத்துள்ளது. இந்த காரணத்தால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். மற்றொரு கேள்வி: மற்றவர்களிடம் இல்லாத எந்த ஒரு கலைத்திறமை தந்தையிடம் மட்டுமே உள்ளது? பதில்: தேகி அபிமானியாக ஆக்கும் கலை ஒரு தந்தையிடம் உள்ளது. ஏனெனில் அவர் சுயம் சதா ஆத்மாவாக உயர்ந்தவராக இருக்கிறார். இந்த கலைத்திறமை எந்த ஒரு மனிதருக்கும் வர முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், அதாவது ஆத்மாக்களுக்கு தந்தை வந்து புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணர வேண்டுமல்லவா? நான் ஆத்மா ஆவேன், சரீரம் அல்ல என்ற பயிற்சியை முதன் முதலில் செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்திருக்கும் பொழுதுதான் பரமாத்மாவை நினைவு செய்வீர்கள். தன்னை ஆத்மா என்று உணரவில்லை என்றால் பின் அவசியம் லௌகீக உறவினர்கள், தொழில் ஆகியவைதான் நினைவில் வந்து கொண்டிருக்கும். எனவே நான் ஆத்மா ஆவேன் என்ற பயிற்சி தான் முதன் முதலில் செய்ய வேண்டும். பின் ஆன்மீக தன்மையின் நினைவு நிலைக்கும். தந்தை தன்னை தேகம் என்று நினைக்காதீர்கள் என்ற இந்த படிப்பினை அளிக்கிறார். இந்த ஞானத்தை தந்தை முழு கல்பத்தில் ஒரே ஒரு முறை அளிக்கிறார். பிறகு 5000 வருடங்களுக்கு பிறகு இந்த அறிவுரை கிடைக்கும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்தீர்கள் என்றால் தந்தையும் நினைவிற்கு வருவார். அரைக்கல்பமாக நீங்கள் உங்களை ஆத்மா என்று நினைத்திருந்தீர்கள். இப்போது தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். எப்படி நீங்கள் ஆத்மாவாக இருக்கிறீர்களோ அதே போல நான் கூட ஆத்மாவாகவே இருக்கிறேன். ஆனால் சுப்ரீம் ஆவேன், நான் இருப்பதே ஆத்மாவாக. எனவே எனக்கு எந்த ஒரு தேகமும் நினைவிற்கு வருவதே இல்லை. இந்த தாதாவோ சரீரமுடையவர் ஆவார் அல்லவா? அந்த தந்தை நிராகாரமானவர் ஆவார். இந்த பிரஜாபிதா பிரம்மாவோ சாக்காரி ஆகிறார், அதாவது தேகமுடையவர். ஷிவ் பாபாவின் உண்மையான பெயரே சிவன் என்பதாகும். அவர் இருப்பதே ஆத்மாவாக. ஆனால் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக, அதாவது சுப்ரீம் ஆத்மா ஆவார். இந்த சமயத்தில் மட்டுமே வந்து இந்த உடலில் பிரவேசம் செய்கிறார். அவர் ஒருபொழுதும் தேக அபிமானியாக இருக்க முடியாது. சாக்காரிய மனிதர்கள் தேக அபிமானியாக இருப்பார்கள். அவரோ இருப்பதே நிராகாரமானவராக. அவர் வந்து இந்த பயிற்சி செய்விக்க வேண்டியுள்ளது. நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணருங்கள் என்று கூறுகிறார். நான் ஆத்மா ஆவேன், ஆத்மா ஆவேன் இந்த பாடத்தை அமர்ந்து படியுங்கள். நான் ஆத்மா ஷிவ் பாபாவின் குழந்தையாவேன். ஒவ்வொரு விஷயத்திலும் பயிற்சி வேண்டுமல்லவா? தந்தை ஒன்றும் புது விஷயத்தை புரிய வைப்பதில்லை. நீங்கள் உங்களை ஆத்மா என்று பக்குவமாக உணர்ந்து விடும் பொழுது தந்தையின் நினைவும் பக்குவமாக இருக்கும். தேகாபிமானம் இருந்தது என்றால் தந்தையை நினைவு செய்ய முடியாமல் இருப்பீர்கள். அரைக்கல்பம் உங்களுக்கு தேகத்தின் அகங்காரம் இருக்கும். இப்பொழுது உங்களை ஆத்மா என்று உணருங்கள் என்று உங்களுக்கு கற்பிக்கிறேன். சத்யுகத்தில் இதுபோல தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று யாரும் கற்பிப்பதில்லை. சரீரத்திற்கு பெயர் இடப்பட்டிருக்கிறது தான். இல்லையென்றால் ஒருவரையொருவர் எப்படி அழைக்க முடியும்? இங்கு நீங்கள் தந்தையிடமிருந்து என்ன ஆஸ்தி பெற்றுள்ளீர்களோ அதே பிராரப்தத்தை அங்கு அடைவீர்கள். மற்றபடி பெயர் சொல்லிதான் அழைப்பார்கள் அல்லவா? கிருஷ்ணருக்கு கூட ஷரீர பெயர் உள்ளதல்லவா? பெயர் இல்லாமல் காரியங்கள் ஆகியவையோ நடக்க முடியாது. அப்படியின்றி அங்கே தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று கூறுவார்கள் என்பதல்ல. அங்கோ ஆத்மாபிமானியாகவே இருக்கவே இருப்பார்கள். இந்த பயிற்சி உங்களுக்கு இப்போது செய்விக்கப்படுகிறது. ஏனெனில் பாவங்கள் மிகவும் ஏறி உள்ளன. மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பாவங்கள் ஏறி ஏறி இப்போது முழுமையான பாவாத்மாவாக ஆகிவிட்டுள்ளீர்கள். அரைக்கல்பமாக என்னவெல்லாம் செய்தீர்களோ அது முடிந்து கூட போகுமல்லவா? மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே போகிறது. சத்யுகத்தில் நீங்கள் சதோ பிரதானமாக உள்ளீர்கள். திரேதாவில் சதோ ஆகிவிடுகிறீர்கள். ஆஸ்தி இப்பொழுது கிடைக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதால் தான் ஆஸ்தி கிடைக்கிறது. இந்த தேகி அபிமானி ஆவதற்கான படிப்பினை தந்தை இப்பொழுது அளிக்கிறார். சத்யுகத்தில் இந்த படிப்பு கிடைப்பதில்லை. அவரவர் பெயரில்தான் நடப்பார்கள். இங்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நினைவின் பலத்தினால் பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். சத்யுகத்தில் இந்த படிப்பின் அவசியமே கிடையாது. இந்த படிப்பினையை நீங்கள் அங்கு எடுத்துக்கொண்டு செல்வதும் இல்லை. அங்கு இந்த ஞானத்தையும் எடுத்துச் செல்வதில்லை. இந்த யோகத்தையும் எடுத்துச் செல்வதில்லை. நீங்கள் பதீத நிலையிலிருந்து பாவனமாக இப்போதுதான் ஆக வேண்டும். பிறகு மெல்ல மெல்ல கலைகள் குறைகின்றன. எப்படி சந்திரனின் கலை குறைந்து குறைந்து கடைசியில் ஒரு கோடு அளவு மட்டுமே இருக்கிறது. எனவே இதில் குழப்பமாகாதீர்கள். ஏதாவது புரியவில்லை என்றால் கேளுங்கள். முதலிலோ நான் ஆத்மா ஆவேன் என்பதை பக்குவமாக நிச்சயித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்மாதான் இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகியுள்ளது. முதலில் சதோ பிரதானமாக இருந்தது. பின் நாளுக்கு நாள் கலை குறைந்து கொண்டே போகிறது. நான் ஆத்மா ஆவேன் என்பது பக்குவமாக நினைவில்லாத காரணத்தினால்தான் நீங்கள் தந்தையை மறக்கிறீர்கள். முதன் முதலான அடிப்படை விஷயமே இதுதான். ஆத்மா அபிமானி ஆகிவிடும் பொழுது தந்தை நினைவிற்கு வருவார். பின் ஆஸ்தியும் நினைவிற்கு வரும். ஆஸ்தி நினைவிற்கு வந்தது என்றால் தூய்மையாகவும் இருப்பீர்கள். தெய்வீக குணங்களும் இருக்கும். லட்சியமோ முன்னால் உள்ளதல்லவா? இது காட்லி யூனிவர்சிட்டி. பகவான் கற்பிக்கிறார். ஆத்ம உணர்வுடையவராக அவர்தான் ஆக்க முடியும். மேலும் வேறு யாருக்குமே இந்த கலை திறமை பற்றி தெரியவே தெரியாது. ஒரு தந்தை தான் கற்பிக்கிறார். இந்த தாதா கூட புருஷார்த்தம் செய்கிறார். தந்தையோ தேகி அபிமானியாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டிய வகையில் அவர் ஒருபொழுதும் தேகம் எடுப்பதே இல்லை. யாருடைய தலை மீது இத்தனை விஷயங்கள் உள்ளதோ அவர் எப்படி உறங்க முடியும் என்ற பழமொழி உள்ளது. நிறைய தொழில்கள் ஆகியவை அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் அவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. மேலும் யாருக்கு நேரம் இருக்கிறதோ அவர்கள் பாபாவிற்கு முன்னால் புருஷார்த்தம் செய்ய வருகிறார்கள். ஒரு சிலர் புதியவர்களும் வருகிறார்கள். ஞானமோ மிகவும் நன்றாக உள்ளது என்று நினைக்கிறார்கள். தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் என்ற வார்த்தைகள் கீதையில் கூட உள்ளது. எனவே தந்தை இதை புரிய வைக்கிறார். தந்தை யார் மீதும் குறை கூறுவதில்லை. நீங்கள் பாவன நிலையிலிருந்து தூய்மையற்றவராக ஆகவே வேண்டியுள்ளது. மற்றும் நான் வந்து பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்கவே வேண்டியுள்ளது என்பதையோ அறிந்துள்ளீர்கள். இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகமாகும். இதில் யாரையுமே நிந்திக்க வேண்டிய விஷயமே கிடையாது. குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது ஞானத்தை நல்ல முறையில் அறிந்துள்ளீர்கள். வேறு யாருமே இறைவனை அறியாமலே உள்ளார்கள். எனவே அநாதைகள், நாஸ்திகர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களை எவ்வளவு அறிவாளியாக ஆக்குகிறார். ஆசிரியர் ரூபத்தில் கல்வி அளிக்கிறார். இந்த சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்ற இந்த படிப்பு கிடைப்பதின் மூலம் நீங்களும் திருந்துகிறீர்கள். சிவாலயமாக இருந்த பாரதம் இப்பொழுது வேசியாலயம் ஆகுமல்லவா? இதில் நிந்தை பற்றிய விஷயமே கிடையாது. இது நாடகமாகும். இது பற்றி தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் தேவதையிலிருந்து அசுரராக எவ்வாறு ஆனீர்கள், ஏன் ஆனீர்கள் என்று கூறுவதில்லை. தந்தை வந்திருப்பதை குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை அளிக்கவே. மேலும் சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது பற்றிய ஞானம் அளிக்கிறார். மனிதர்கள்தான் அறிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இப்போது நீங்கள் அறிந்து கொண்டு பின் தேவதை ஆகிறீர்கள். இந்த படிப்பு மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்காகவே. இதை தந்தையே வந்து கற்பிக்கிறார். இங்கோ எல்லோரும் மனிதர்களே மனிதர்களாக உள்ளார்கள். தேவதைகளோ ஆசிரியராக ஆகி கற்பிக்கும் வகையில் இந்த சிருஷ்டியில் வர முடியாது. கற்பிக்கக்கூடிய தந்தை எப்படி படிப்பிக்க வருகிறார் பாருங்கள். பரம்பிதா பரமாத்மா ஏதோ ஒரு ரதம் எடுக்கிறார் என்ற பாடல் கூட உள்ளது. எந்த ரதம் எடுக்கிறார் என்று முழுவதுமாக எழுதுவதில்லை. திரிமூர்த்தியின் ரகசியம் பற்றி கூட யாரும் புரிந்து கொள்வதில்லை. பரம்பிதா என்றால் பரம ஆத்மா, அவர் யாராக இருக்கிறார் என்பது பற்றி அவர் தனது அறிமுகத்தை அளிப்பாரல்லவா? அகங்காரத்தின் விஷயம் இல்லை. புரியாத காரணத்தினால் இவருக்கு அகங்காரம் இருக்கிறது என்கிறார்கள். இந்த பிரம்மாவோ நான் பரமாத்மா ஆவேன் என்று கூறுவதில்லை. இதுவோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒருவராவார் என்பதோ தந்தையின் மகா வாக்கியமாகும். இவருக்கு தாதா என்று கூறப்படுகிறது. இவர் பாக்கியசாலி ரதம் ஆவார் இல்லையா? பெயர் கூட பிரம்மா என்று வைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் பிராமணர்கள் வேண்டுமல்லவா? ஆதிதேவன் பிரஜாபிதா பிரம்மா ஆவார், பிரஜைகளின் பிதா ஆவார். இப்போது பிரஜைகள் என்பது யார்? பிரஜாபிதா பிரம்மா சரீரதாரி ஆவார். எனவே தத்தெடுத்துள்ளார் அல்லவா? நான் தத்தெடுப்பதில்லை என்று குழந்தைகளுக்கு ஷிவ்பாபா புரிய வைக்கிறார். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் என்றைக்குமே என்னுடைய குழந்தைகளாக இருக்கவே இருக்கிறீர்கள். நான் உங்களை அதாவது குழந்தைகளாக ஆக்குவதில்லை. நானோ ஆத்மாக்களாகிய உங்களின் அனாதி தந்தையாவேன். தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். பிறகும் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று கூறுகிறார். நீங்கள் முழு பழைய உலகத்தை சந்நியாசம் செய்கிறீர்கள். எல்லோரும் இந்த உலகத்திலிருந்து திரும்பி சென்று விடுவோம் என்பதை புத்தி மூலமாக அறிந்துள்ளீர்கள். அப்படியின்றி சந்நியாசம் செய்து காட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதல்ல. முழு உலகத்தை சந்நியாசம் செய்து நாம் நமது வீட்டிற்கு சென்று விடுவோம். எனவே ஒரு தந்தையை தவிர எந்த பொருளும் நினைவிற்கு வரக்கூடாது. 60 வருடங்களின் ஆயுள் முடிந்துவிட்டது என்றால் பின் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு வானப்பிரஸ்தத்தில் செல்வதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். இந்த வானப்பிரஸ்தத்தின் விஷயம் இப்பொழுதினுடையதாகும். பக்தி மார்க்கத்திலும் வானப்பிரஸ்தம் பற்றி யாருக்குமே தெரியவே தெரியாது. வானப்பிரஸ்தம் என்பதன் பொருளை அவர்களால் கூற முடியாது. வாணிசே பரே அதாவது சப்தத்திற்கு அப்பாற்பட்டது என்று மூலவத்தனத்திற்கு கூறுவார்கள். அங்கு எல்லா ஆத்மாக்களும் வசிக்கிறார்கள். எனவே எல்லோருக்கும் வானப்பிரஸ்த நிலையாகும். எல்லோரும் வீடு செல்ல வேண்டும். ஆத்மா புருவ மத்தியில் பிரகாசிக்கும் நட்சத்திரமாகும் என்று சாஸ்திரங்களில் காண்பிக்கிறார்கள். ஒரு சிலர் ஆத்மா பெருவிரல் போன்று உள்ளது என்று நினைக்கிறார்கள். கட்டை விரலை போன்று என்று நினைவு செய்கிறார்கள். நட்சத்திரத்தை எவ்வாறு நினைவு செய்வது? பூஜை எப்படி செய்வது? எனவே நீங்கள் தேக அபிமானத்தில் வரும்பொழுது பூசாரியாகி விடுகிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். பக்தியின் காலம் ஆரம்பமாகும் பொழுது அதை பக்தியின் கலாச்சாரம் என்று கூறுகிறார்கள். ஞானத்தின் கலாச்சாரம் தனி. ஞானம் மற்றும் பக்தி சேர்ந்திருக்க முடியாது. பகலும் இரவும் சேர்ந்திருக்க முடியாது. பகல் என்று சுகத்திற்கு கூறப்படுகிறது மற்றும் இரவு என்று துக்கம் அதாவது பக்திக்கு கூறப்படுகிறது. பிரஜாபிதா பிரம்மாவின் பகல் மற்றும் பின் இரவு என்று கூறுகிறார்கள். எனவே பிரஜை மற்றும் பிரம்மா இருவருமே அவசியம் சேர்ந்திருப்பார்கள் அல்லவா? பிராமணர்களாகிய நாங்கள்தான் அரைக்கல்பம் சுகம் அனுபவிக்கிறோம். பிறகு அரைக்கல்பம் துக்கம் அனுபவிக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இது புத்தி மூலமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். எல்லோரும் தந்தையை நினைவு செய்ய முடியாது என்பதையும் அறிந்துள்ளீர்கள். பிறகும் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் பாவனமாக ஆகிவிடுவீர்கள் என்று சுயம் தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். இந்த செய்தியை எல்லோருக்கும் சேர்ப்பிக்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும். யார் சேவையே செய்வதில்லையோ அவர்கள் மலர்களாக இல்லை. தோட்டத்தின் எஜமானர் தோட்டத்திற்கு வரும் பொழுது அவருக்கு மலர்கள்தான் முன்னால் வேண்டும். யார் சர்வீசபிளாக இருக்கிறார்களோ, அதாவது சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, நிறைய பேருக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்கள் மலர்கள் ஆவார்கள். யாருக்கு தேகாபிமானம் உள்ளதோ அவர்கள் நாங்கள் மலர்களாக இல்லை என்பதை சுயம் தாங்களும் புரிந்திருப்பார்கள். பாபாவிற்கு முன்னாலோ நல்ல நல்ல மலர்கள் அமர்ந்துள்ளார்கள். பின் தந்தையின் பார்வை அவர்கள் மீது செல்லும். டான்ஸ் கூட நன்றாக நடக்கும். பள்ளிக்கூடத்தில் கூட யார் முதல் எண், யார் இரண்டாம் எண் மற்றும் மூன்றாம் எண்ணில் உள்ளார்கள் என்பதை ஆசிரியரோ அறிந்திருப்பாரல்லவா? தந்தையின் கவனம் கூட சேவை செய்பவர்கள் பக்கம்தான் செல்லும். இதயத்திலும் கூட அவர்கள்தான் இடம்பெறுவார்கள். டிஸ்சர்வீஸ் செய்பவர்கள் இதயத்தில் இடம்பெறுவார்களா என்ன? தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்தீர்கள் என்றால் அப்பொழுதுதான் தந்தையின் நினைவு நிலைக்கும் என்ற முதன் முதலானதாக முக்கிய விஷயத்தை தந்தை புரிய வைக்கிறார். தேக அபிமானம் இருந்தது என்றால் தந்தையின் நினைவு நிலைக்காது. லௌகிக்க சம்பந்தியினரின் பக்கம், தொழில் ஆகியவற்றின் பக்கம் புத்தி சென்றுவிடும். ஆத்ம உணர்வுடையவராக ஆகும் பொழுது பாரலௌகிக்க தந்தை தான் நினைவிற்கு வருவார். தந்தையோ மிகவும் அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்வது இதில் உழைப்பு உள்ளது. ஏகாந்தம் வேண்டும். ஏழு நாள் பட்டியின் பாடமுறை மிகவும் கடினமானதாகும். யாருடைய நினைவும் வரக்கூடாது. யாருக்கும் கடிதம் கூட எழுதக்கூடாது. இது உங்களுடைய ஆரம்ப பட்டியாக இருந்தது. இங்கோ எல்லோரையும் வைக்க முடியாது. எனவே வீட்டில் இருந்தபடியே பயிற்சி செய்யுங்கள் என்று கூறப்படுகிறது. பக்தர்கள் கூட பக்திக்காக தனி இடம் அமைத்து விடுகிறார்கள். உள்ளே ஒரு சிறிய அறையில் அமர்ந்து மாலையை நினைவு செய்கிறார்கள். எனவே இந்த நினைவு யாத்திரையில் கூட ஏகாந்தம் தேவை, அதாவது தனிமை தேவை. ஒரு தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டும். இதில் பேச வேண்டிய எந்த விஷயம் கூட இல்லை. இந்த நினைவின் பயிற்சிக்கு நேரம் தேவை. லௌகிக்க தந்தை எல்லைக்குட்பட்ட படைப்பவர். இவர் எல்லையில்லாதவர் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவோ எல்லையில்லாதவர் ஆகிறார் அல்லவா? குழந்தைகளை தத்தெடுக்கிறார். ஷிவ்பாபா தத்தெடுப்பதில்லை. அவருடைய குழந்தைகளாக எப்பொழுதும் இருக்கவே இருக்கிறார்கள். ஷிவ்பாபாவின் குழந்தைகளாக ஆத்மாக்களாகிய நாம் அனாதியாக இருக்கவே இருக்கிறோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். பிரம்மா உங்களை ஸ்வீகாரம் செய்துள்ளார். ஒவ்வொரு விஷயமும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளது. தந்தை தினமும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாபா நினைவிருப்பதில்லை என்று கூறுகிறார்கள். இதில் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். ஒரு சிலர் முற்றிலுமே நேரம் ஒதுக்க முடியாது. அப்பேற்பட்டவர்களும் இருக்கிறார்கள். புத்தியில் நிறைய வேலை இருக்கும். பிறகு நினைவின் யாத்திரை எப்படி இருக்கும்? தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகி என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் பாவனமாக ஆகிவிடுவீர்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும் என்று தந்தை புரிய வைக்கிறார். நான் ஆத்மா ஆவேன், ஷிவ் பாபாவின் குழந்தை ஆவேன். இது மன்மனாபவ ஆகியதல்லவா? இதில் உழைப்பு வேண்டும். ஆசீர்வாதத்தின் விஷயம் கிடையாது, இதுவோ படிப்பாகும். இதில் கிருபை அல்லது ஆசீர்வாதம் நடக்காது. நான் எப்பொழுதாவது உங்கள் சரீரத்தின் மீது கை வைக்கிறேனா என்ன? எல்லையில்லாத தந்தையிடமிருந்து நாம் ஆஸ்தி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அமரபவ, ஆயுஷ்வான் பவ, இதில் எல்லாமே வந்துவிடுகிறது. நீங்கள் முழு ஆயுளை அடைகிறீர்கள். அங்கு ஒருபொழுதும் அகால மரணம் ஏற்படுவதில்லை. இந்த ஆஸ்தியை எந்த ஒரு சாது சன்னியாசி ஆகியோர் அளிக்க முடியாது. அவர்கள் புத்திரவான் பவ என்பார்கள். எனவே மனிதர்கள் அவர்களது அருளினாலே குழந்தை பிறந்தது என்று நினைக்கிறார்கள். அவ்வளவுதான், யாருக்கு குழந்தை இல்லையோ அவர்கள் போய் அவருடைய சீடராக ஆகிவிடுகிறார்கள். ஞானமோ ஒரே ஒரு முறை கிடைக்கிறது, ஒருவரை பற்றிய ஞானமாகும். அதனுடைய பிராலப்தம் அரை கல்பம் நடக்கிறது. பிறகு இருப்பது அஞ்ஞானம், பக்திக்கு அறியாமை என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு விஷயம் கூட எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கப்படுகிறது. நல்லது, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், 1. இப்பொழுது வானப்பிரஸ்த நிலையாகும். எனவே புத்தி மூலமாக அனைத்தையும் சந்நியாசம் செய்து ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். தனிமையில் அமர்ந்து நான் ஆத்மா ஆவேன், ஆத்மா ஆவேன் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். 2. சர்வீசபிள், அதாவது சேவை புரியும் மலராக வேண்டும். டிசர்வீஸ் ஆகிவிடும் வகையில் தேக அபிமானத்திற்கு வசப்பட்டு அப்பேற்பட்ட எந்த செயலும் செய்யக்கூடாது. அநேகருக்கு நன்மை செய்வதற்கான கருவியாக வேண்டும். சிறிது நேரம் நினைவிற்காக அவசியம் ஒதுக்க வேண்டும். வரதானம் தனது வார்த்தைகளில் மதிப்பை உணர்ந்து சிக்கனம் செய்யக்கூடிய மகான் ஆத்மா ஆவீர்களாக. எப்படி மகான் ஆத்மாக்களுக்கு சத்தியமான வாக்கு மகாராஜா என்பார்கள். எனவே உங்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் சத்தியமான வாக்கு, அதாவது ஏதாவது ஒரு பிராப்தி செய்விக்கும் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். பிராமணர்களின் வாயிலிருந்து ஒருபொழுதும் சபிக்கக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. எனவே யுக்திகளுடன் கூடியதாக பேசுங்கள் மற்றும் பயனுள்ளதாக பேசுங்கள். வார்த்தைகளின் மதிப்பை உணருங்கள். சுபமான வார்த்தைகள், சுகமளிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்கள். கேலி பேச்சு பேசாதீர்கள். பேச்சில் சிக்கனம் செய்யுங்கள். அப்பொழுது மகானாத்மா ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், ஸ்ரீமத் என்ற கையின் துணை எப்பொழுதும் இருந்தது என்றால் முழு யுகத்தில் கை கோட்டபடி நடந்து கொண்டே இருப்பீர்கள். ஓம் சாந்தி.